ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு எரிபத்தர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அஞ்சு பேர் எப்படியோ கண்டுபிடிச்சாரு தெரியல. பக்கத்துல மூணு பேர் வர்றாங்களா, மேல ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டானா, அந்த மாதிரி அஞ்சு பேர் போனா. ஏன்னா யானை எல்லாம் கொஞ்சம் வலிமையானது அல்லவா, அது குளிக்கப்படுத்தணும். அதனால ஒருத்தர் தேய்ச்சி கேச்சு குளிக்கப்படுத்தான்னு வச்சுங்க, உண்மையாவே யோக்கியதையா தேய்ச்சி குளிக்கப்படுத்தணும்னா கையா அசந்து போடும், நம்ம உடம்பு தேய்க்கவே நம்ம கஷ்டப்படுது. அது மாதிரி தேய்க்கணும்னா அஞ்சு பேர் போறோம். இதோ யானை சென்றது, நீராட்டப்பட்டது, நீராடி இப்பொழுது வருகிறது, வந்து இப்ப பாகரம் வருகிறார்கள். இதே நேரத்தில் இவரும் மலர் படித்துக் கொண்டு கூடை எடுத்துக்கொண்டு அந்த தெருவில் வருகிறார். இப்பொழுது சிவகாமி ஆண்டாரம் வருகிறார். இப்பொழுது அந்த யானையும் வந்து கொண்டிருக்கிறது, ஒளியும் ஒளியும். இதை கடந்து அப்படி போனார், யானையை கடந்து அப்படி போற யாரு, சிவகாமி ஆண்டார். கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி தெரியும் இருக்கு, கொம்புளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமேனு ஒரு பாட்டு. யானையை கண்டா ஒரு 1000 அடி வலிய போடுறாங்க பாருங்க, விலங்கினுடைய அந்த ஆற்றலை தெரிஞ்சு. இதெல்லாம் அறிவியல் தான். ஆமா, கொம்புளதற்கு 5 முழம், தலையில கொம்புன்னு இருந்துட்டு 5 முழம் தாண்டிடு, குதிரைக்கு 10 முழம், சடான் பாஞ்சு கிஞ்சி பண்ணிடும், வெம்புகரி 1000 தான் வேண்டுமேனர். இதெல்லாம் விலங்குகள். இன்னொன்னு சொன்னார், ரெண்டு கால விலங்கு இருக்கு தெரியுமானார். ஐய, ரெண்டு கால விலங்குகளானார். ஆமாடா, இந்த துஷ்டனா இருக்கான் பாருங்க அவன், மூஞ்சலியே முழிக்காத போறான். எனவே இப்படியாக ரொம்ப ஒதுங்கி போனார். இந்த யானைக்கு திடீர்னு மதம் பிடிக்கும். என்னைக்குமே எப்படி இப்படி பார்த்தது, இப்படி பார்த்து இவர் ஒதுங்கி ஒதுங்கி போனாரா, அப்படி எட்டதான் அவர் போறார். போனவர் இது என்ன படாத திரும்பிச்சு, திரும்பினவுடனே அப்படி அந்த துதுக்கிய எடுத்துக்கிட்டு ஆஹான்னு ஒரு புளிர் புளிர்ச்சு. பாகர் புரிஞ்சுக்கிட்டாங்க, கையில இருக்கிற இதெல்லாம் அதெல்லாம் அவங்க இந்த யானையினுடைய அந்த மொழிகளை கொண்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னும் கேட்கல, பாகர்கள் அடங்கல. இப்படி யானை இந்த மாதிரி இது கட்சிக்குன்னு சொல்லுவோம், பின்னால போனவன் சிவகாமி ஆண்டாரு தெருவோட போவானா ஐயான்னு சொல்லிட்டு, ஏன்னா யானை தெருவோட தான் ஒண்ணு, ஒரு சந்துல போனார். இந்த யானை என்ன பண்ணிச்சு, சந்துக்கு போச்சு. போனா ஆஹா வந்துட்டு யானைன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த சந்துல ஓடுறாரு. அவர் என்ன இருந்தாலும் வெறும் பூ பறித்து மலை சாத்துறவர், எப்படி எவ்வளவு தூரம் ஓட முடியும், பின்னால ஓடிச்சு. பின்னால பின்னால தொங்குதா அந்த பூ கூட, அது அப்படியே பிச்சுது. எது எடுத்தாலும் பிக்கும், காலில் போட்டு மிதிக்கும். அது ஒரு பெரிய அந்த விலங்குக்குன்னு இருக்கிற கீர்த்தனம். என்ன பண்றது, இறைவன் படைப்பில் அப்படி ஒரு இது கிடைச்சது. என்ன பண்ண, காலை போட்டு மேய்ச்சிடும், அது அந்த விலங்கினுடைய இயல்பு, போட்டு மேய்ச்சு. அவ்வளவுதான். சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுவார், நான் இப்ப சில பாட்டெல்லாம் அப்படியே தள்ளிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா. சொன்னார் சிவதாங்கிற சொல், அது எது ஒரு பரியாய சொல், பரிதான பெருமானி பெருமானி இப்படி நடந்து விட்டதே என்பது இரக்கத்தோடு கூடி அழைக்கிற சொல்லது. களியான ஏறூரியாய் சிவதா, எளியார் வலியாம் இறைவா சிவதா. எடுக்கும்போது என்ன சொன்னார், பெருமானி நீ அந்த காலத்துல ஒரு யானையினுடைய தோலை உரித்து போர்த்தினாய் என்பது வரலாறு இருக்குப்பா. அன்னைக்கும் உனக்கு இடையூறு பண்ண அந்த யானை தான் இன்னைக்கு எனக்கு இந்த யானையா வந்து எனக்கு இந்த மாதிரி பத்தியா பூக்குடலை தீர்த்து விட்டது. களி யானை என் ஈர் உரியாய் சிவதா. சரி, அந்த யானை அப்படி இருக்குது, நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும், எனக்கு எல்லாம் யானையை தடுக்க வலிமை உண்டா, கிடையாது. அதனால எங்களுக்கெல்லாம் எளியவர்களுக்கெல்லாம் எளியவர் சார்பில் இருக்கிறவெல்லாம் நீ தானப்பா. எளியார் வலியாம் இறைவா சிவதா, எங்கள் போன்றவர்களுக்கு நீ தானப்பா துணையா இருக்கணும். அழியார் அடியார் அறிவே சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா. ஆறும் மதியும் அணியும் தடைமேல் ஏறும் மலரை கரி சிந்துவதே. பெருமானி இந்த பூ நான் வேற எங்கேயும் எடுத்துட்டு போறல, வீட்டுக்கு வீட்டுக்கு மனைவி பறிச்சிட்டு போகல, பிள்ளைகளுக்கு பறிச்சிட்டு போறேன்னு இல்ல, பெருமானும் உனக்கெல்லாம் பறிச்சிட்டு வந்து உனக்காக பறித்து வந்த மலர் இந்த யானை சிந்துவதா என்று இப்படி எல்லாம் சொன்ன வேருள் இப்படி எல்லாம் சொல்லி தீரும் சீலையாய் சிவதா சிவதா என்றெல்லாம் சொல்லி வருந்தினாராம். இந்த வருந்திய வருத்தம் சிவதா சிவதான்னு இந்த சந்தில வருந்திட்டு இருக்காரு பாருங்க. இது கேட்டு விட்டார் எரிபத்தர். ஏன்னா அவருக்கு என்ன வேலை, எந்த சந்திலையோ எந்த இதில் நடமாட்டம் இருக்கிற இடத்துலயோ அடியவர்களுக்கு ஒரு தீங்குன்னு சொன்னா என்னது, ஆடாதன அடுத்த போது பழசு அல்லவா. ஏதேன்னு துன்பம் இருந்தால் கையில என்ன இருக்கும், போய் எடுத்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டியதுல கையிலேயே வச்சிருப்பார், இலைமலிந்த வேல் நம்பி இல்ல கையில வச்சிட்டு இருக்காரு. வச்சுட்டு பார்த்தா என்ன பெரிய ஒரு பெரியவர் சத்தம் போற வந்தா சந்து இருக்கு, என்ன பெரியவங்களே பூக்கூட யானை என்ன பண்ணுது அப்படியே இது பண்ணிட்டு இருக்கு. இந்த யானை பாகெல்லாம் ஒன்னும் செய்ய முடியல, கையாலாவது விட்டுட்டாங்க. சந்துக்கு வந்தவனே அவன் விட்டுட்டான். இது என்ன பண்ணுது, என்ன அப்படி முடிச்சிட்டு நிக்குது, இது பண்ணுது, அந்த மலரை மேய்ச்சிட்டு நிக்குது. பார்த்தார் அஞ்சு பேரால முடியல, அடக்க முடியல. அடியவர் ஒன்னும் செய்ய முடியாது, பூக்கூடைய இழந்துட்டு சிவனின்னு கையில அந்த தண்டு மட்டும் வச்சுக்கிட்டு, சிவதா சிவதா நானுமே போய் என்ன பிரயோஜனம், உன் கோயிலுக்கு வந்து நிறைய மலர் எடுத்துட்டு விடுவேன், உன்னை சிங்காரித்து உன்னழகு பார்க்க முடியும், இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்பா, இந்த மலர் இல்லாம வந்து என்ன பயன் என்று இது அலம்புறது. அவ்வளவுதான் பார்த்தார், கையில என்ன இருக்குது, கையில இருக்கிறது அருமையான அந்த இலை மலிந்த வேல். அதை எடுத்தார், அந்த யானையை முதல்ல அது குத்துனர், ஒரே குத்துதான் கீழே மலார்னு விழுந்து. இந்த அஞ்சு பேர் கூடவே பின்னாலே ஏ அப்படின்னு வந்தான் பாருங்க. எல்லாம் செய்து ஐந்து பேர் உடன் வந்தவர்கள், யானை ஐந்து ஒன்னு ஆறு ஆறு. ஆனா எங்கேயும் போயில்ல, அரசு யானைன்னு தெரியும். நின்னர் எங்க அங்கே நின்று, இதற்குள்ள செய்தி அப்படியே பறக்குது. இங்க அரசனுடைய யானை இல்ல, யாருங்க சார் அரசனுடைய யானையை போய் ஒரு அவரு அவரெல்லாம் கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு நேராங்க. இதோ அரண்மனை, வாயிலோயே வாயிலோயே, அதை ஒன்று எடுத்துக்கணும், அதுக்கு மேல போகப்படாது. ஏன்னா அந்த வாயிலோயே வாயிலோயேங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி இருக்கப்பா உங்க அரசங்கிட்ட தெரிவிப்பாயே தெரிவிப்பாயே அப்படின்னு உள்ள போய் உடனே பார்த்த. நம்முடைய பட்டத்து யானையே இந்த நகரிலேயே இருந்து ஒருவர் வந்து அழிக்கிறார்னா வேற யாரும் இருக்க முடியாது, எவன் எவனோ பயவன் இருக்கான் அல்லவா. எனவே எடுவாள் தொடுபோர் எல்லாம் யானை புறப்படுக, குதிரை புறப்படுக, காலாட்படை புறப்படுகிறார், எல்லாம் ஒரு நொடி அல்லவா. நால் வகை படைகள் புறப்படும், இதோ நால் வகை படைகள் புறப்பட அவர் என்னல ரொம்ப அருமையா யானை மேல வந்தால் இப்பொழுது எங்க எங்கேன்னு கேட்டா, எந்த இடம் எந்த இடம்னு கேட்டா, அவர் நினைச்சாருன்னு கேட்டா, அவன் பயவர்கள் பல பேர் இருந்திருப்பாங்க, யானையை கொண்டிருப்பாங்க நினைச்சிட்டு வர்றாரு. பார்த்தா தெருவில் எல்லாம் ஒரு சந்து, அதுல அதுல என்னன்னு கேட்டா, அந்த அஞ்சு பேரும் போய் யானையும் போய், ஆனா யார் இருக்கு, தலைமறைவாகவில்லை தலைமறைவல்ல நிக்கிறார், இவர் வந்தது யானை. அப்படி ஒரு நம்பிக்கைக்கு உரிய அடியவர்களாக இருந்தார்கள் அரசனும் அடியவர். இங்க வந்து ரெண்டு இடத்தையும் உரைச்சு பார்க்கணும். அரசனும் அடியவர்கள் மீது அவ்வளவு பற்று கொண்டிருந்தான், அடியவர்களும் அந்த நம்பிக்கைக்குரியவராக நடந்து வந்தனர். ரெண்டையும் அண்டர்லைன் தான் பண்ணணும். எனவே அரசனும் அடியவர் மீது பற்று, அடியவர்களும் அந்த பற்று வைப்பதற்கு ஏதுவான நம்பற்குரிய வீரராக இருந்தார், நம்புதற்குரியவர்களாக. அப்படி பார்த்தானா போர்ச்சோழர் பார்த்தாராம், இவர் நிக்கிறார், கையில வேல் இருக்குது, யானை மாண்டு கிடக்கு, இதெல்லாம் கிடக்குது, அவர் தான் இங்க பூக்குடல தண்ணி இருக்க. அப்படியே பக்குன்னு யானையை விட்டு இறங்கினாராம். என்ன முடிவுக்கு வர்றார் அவர், ஒன்னும் விசாரிக்கல, யாரும் சொல்ல. அங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்க, நம்ம பட்டத்து யானையே யாரோ ஒருவர் இது மாதிரி பண்ணி பாகரிய அழிச்சுட்டாங்க அவ்வளவுதான் சொன்னது, யார் எவர்னு சொல்லல. இங்க பார்க்கும்போது இந்த அடிவரை பார்த்தார், எரிபத்தரை அருமையா திருநீர் பொலிவோடு இருக்கு, கையில மட்டும் வேல் இருக்கு, இவர் தான் கொண்டாருங்கிறதையும் தெரிஞ்சிட்டாங்க. கீழே இறங்கினார், இறங்கும் போது ஏன் இறங்கினார், குழையணி காதி நானுக்கு அன்பராம் குணத்தில் மிக்கார். இந்த பாட்டை படிக்கணும் துறவிகள் எல்லாம். குழையணி காதி நானுக்கு அன்பராம், ஆ பெருமானுக்கு அடியவரா இருக்கிற, நெத்தியில திருநீர் கழுத்துல உழுதுறாங்க, சிவசிவ சிவசிவ சிவசிவ, குணத்தின் மிக்கார் பிழைப்பாடின் அன்றி கொள்ளார். இவர் தான் நம்ம யானையை கொன்றது, ஏதோ இந்த யானை தான் தப்பு பண்ணிருக்கணும், இல்லைன்னா அடியவர் பண்ணுவாரா, பண்ணுவாரா, பண்ண மாட்டார். அடியராயினார் நீரும் உருதிராக்கும் அணிந்த அடியராயினார் என்பார், எந்த தீங்கும் எப்பொழுதும் எல்லளவும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எங்க இருந்தது, அரசு அளவில் இருந்தது. குழையணி காதி நானுக்கு அன்பராம் குணத்தின் மக்கார் பிழைபாடின் அன்று கொள்ளார், பிழைத்தது உண்டு நம்மையான ஏதோ தப்புன்னு இருக்கு, இந்த பயலும் பண்ணிருக்கானிருக்கு. ஐய இந்த அஞ்சு பேர் வந்தான்ல முண்டங்க, இவ்வளவுதானா வெறும் சோத்தாளு, பிழைத்தது உண்டு என்று உட்கொண்டு ஏதோ தப்புனது சொல்லிட்டு உடனே பார்த்தார். விசாரிப்பே இல்லைன்னு அதாங்க இருக்கிறது, விசாரிப்பே இல்லாம யானையை விட்டு இறங்கி உடனே அந்த யானை சேனை எல்லாம் இருக்கு, ஐயா ஏ எல்லாம் வந்து அரண்மனைக்கு எடுத்துருப்பாங்க, நான் நினைச்சது வேறடா, அங்க நடந்தது வேற, எல்லாம் எல்லாம் அரண்மனைக்கு போலாம், அரண்மனைக்கு போலாம், அரண்மனைக்கு போலாம் அப்படின்ட்டான். எல்லாம் போட்டு திரும்ப இப்ப தான் வந்த யானை தங்கூட இருக்கிற அந்த ஓரிரு மாண்டு மிகு அதுதான் இருக்கு, மாண்டு மிகவும் தாமும் தான் இருக்கு. அங்க கூட விட்டு என்ன நடந்திருக்கலாம், நீ தான் ஜாரியன் அதெல்லாம் கூட கேட்கல. இவர் என்ன பண்ணிட்டாரு, குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபடின் அன்றி கொல்லோ, இதுக்கு எந்த உச்ச நீதிமன்றம் போவானா, அடுத்தது காட்டும் பளிங்கி போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். முகத்தில் முதுக்குறைந்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தான் முந்துரும். ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு கொள்ளோ கொள்ள சொல்ல அப்படி எல்லாம் இருக்கு. எனவே அந்த முகத்தையும் அதையும் பார்த்து இவர் இப்படி முடிவுக்கு வந்துட்டு முடியும். உடனே மாண்புமிகு அமைச்சர் எல்லாம் நிக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒண்ணும் கூட கேட்கல. அங்க இருக்க தெருவில் ஐயா நீங்க பாத்தீங்களா என்ன நடந்து நீங்க தான் சொல்லுங்களேன் என்றெல்லாம் விசாரிக்கல. ஒன்னும் அதெல்லாம் கேட்கவே இல்லை, எதுவுமே அதெல்லாம் ஒண்ணு கேட்கல. இறங்கி வந்துட்டு கீழே என்ன செய்யறார், ஏ அப்பா இப்ப நான் அஞ்சாறு பாட்டு தள்ளிட்டேன், பாடலா தள்ளிட்டேன். அப்ப சொல்லுகிறார், மைத்தடம் குன்று போலும் மதக்களிர் எதிரே இந்த மைத்தவர் சென்ற போது வேறொன்றும் பூதாவிட்ட அத்தவம் உடைய நானின். பெரிய முரு அந்த கரூர் பெருமானுக்கு வணக்கம் செலுத்திக் கொள்ற, பெருமானி நீ கொடுத்த எனக்கு புண்ணியம், நல்ல வேலை இந்த யானை இந்த ஏதோ இங்க மலர் சிந்தி கிடக்கு, நல்ல வேலை யானையும் பாகர இறந்தாங்க, இந்த யானையினால இந்த அடிவருக்கு ஏதேனு நேராம விட்டாரே. பெருமானே ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று இவருக்கு வேற ஒண்ணும் நிகழாம அடிவருக்கு நிகழாம பண்ண யானை இறந்தது. அருமை அருமை ஆண்டவன் கொடுத்த கருணையல்லவா இது என்று சொல்லி வேறொன்றும் பூதாவிட்ட அத்தவம் உடைய நானின் அம்பலவானரன்பர் இத்தானை முனிய கட்டேன் என்கோரோ. ஒரு பெரிய அடியவர் நம்முடைய பட்டத்து யானையை கோவிக்கிற அளவுக்கு பட்டத்து யானை நடந்திருக்கு, கூட பாகரம் இருந்திருக்கிறாங்க. அதனால பிழை எங்கே, இங்கே இருக்கு நம்முடைய அரண்மனையில் இருந்த பிழை. அதனால சுவாமி இது மனசில் நினைப்பு, இறங்கும் போது இந்த நினைப்பை நம்முடைய எப்படியோ ஒலிய ஒலியில நம்முடைய சேக்கர் எடுத்தார். இனிதான் பேச போறார், என்ன பேசுகிறார், எது இருக்க, செறிந்தவர் தம்மை நீக்கி அன்பர் முன் தொழுது சென்று. இதோ இப்பொழுது எரிபத்தடிக்கிறார், அப்படி வணங்கிட்டே போறார். தொழுது சென்று இது அறிந்திலேன் அடியேன், ஏன்னா நான் தான் வரும்போது சேனை படையெல்லாம் திரட்டிட்டு வந்துட்டார்ல, அப்படி திரட்டிட்டு வந்தது ஒரு தப்பு, ஏன்னா இந்த அடியவர் ஒருவருக்காகவா நம்ம அத்தனை சேனை வந்தது, இரண்டாவது சேனை வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை விளக்கிறாராம். அடியேன் அங்கு கேட்டது ஒன்று, அரண்மனையில அடியேன் கேட்டது வேற ஒண்ணு, அதனால இதெல்லாம் வர நேர்ந்தது, ஏன்னா இதெல்லாம் வர நேர்ந்தது கூட மன்னிப்புப்போம். ஆமா மன்னிப்பு. அடியேன் அங்கு கேட்டதொன்று அதுதான் நிற்க, அது என்ன கேட்டேன் அதெல்லாம் இங்க சொல்லாம நேரம் இல்ல, சொல்லவும் கூடாது, ஏன்னா காப்பியம் வேகத்துல போகுது, இறந்து கிடக்குது. இவ நிக்கிறார் அடியவர், இவருக்கு என்ன துடிப்புன்னா, அடாராடா நம்ம அரண்மனையில இப்படிப்பட்ட ஒரு யானையும் பாகனையும் இருந்து இந்த அடிவருக்கு ஊர்வ செய்ய போயிட்டுதான் இருக்கு, அதை அழித்திருக்கிறார், நல்ல வேலை அவர் அழியாம நல்ல வேலையை செய்து என்று பரபரக்கிறார். அங்க போய் அங்க என்ன நடந்தது என்ன சொன்னா, வாயில் ஓயே சொன்னான்னு கேட்கக்கூடாது. அங்கு கேட்டதொன்று அதுதான் நிற்க, அது கவிதை, அது கவிதை. எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லாமல் விடுக்க வேண்டும் என்பது கவிஞனுக்கு, இங்க போய் சொல்லிட்டு அடிக்கிட்டு அதுதான் நிற்க. இங்க என்ன சொன்னார், வறுமை மறிந்த இக்களித்தின் குற்றம் பாகரோடு இதனை மாலை எரிந்ததே போதுமோதான். பெருமானி இந்த யானையோ மற்றவங்களோ செய்த குற்றத்திற்கு இந்த யானையும் அந்த பாகரும் அடிந்தது போதுமா, தன்னையும் அந்த எரிந்ததோ போதுமோதான் என்ன நினைச்சிட்டு அதுக்கு மேல இவர் சொல்றதுக்குள்ள அவரே அவர் சொல்றார், யாரு எரிபத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொன்னார், மாதங்கம் தீங்கு செய்ய வருபரிக்காரர் தாமும் மீதங்கு கடாவுவாரும் விலைக்கிடாதொழிந்து பட்டார் ஈதங்கு நிகழ்ந்தது என்றார். ஒருத்தர் விசாரிச்சுதான் சொல்லணுமா, இல்ல வேற ஒண்ணும் இல்ல மன்னிக்கணும், இந்த சிவகாமி ஆண்டார் பூக்கூடை எடுத்திருந்தார் அதை வந்து மறிச்சது, ஆனா நான் வந்து ஒரு ஒன்னார் பாவம், ஆனா அதுக்குள்ள எல்லாம் பறிச்சு கிட செஞ்சிட்டது, அந்த யானையோ யானையை வைத்திருக்கிற பாகர்களோ இதை அடக்கம் திறமை இல்லாமல் போனாங்க, யானையும் செய்தது, ஆதலால் இந்த ஐந்து பேரையும் இதெல்லாம் எப்படி வக்கீல் வழக்கறிஞர் வேணுமே கூட நினைக்கிறோம். அதெல்லாம் உடனே சொன்னாராம், சொல்லிவிட்டு என்ன சொன்னார், அங்கனர் அடியார் தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்கு இது தன்னால் போதாது. அப்ப விஷயம் சொல்லிவிட்டார், இவ்வளவு பெரிய தப்பை செய்த இந்த தவறுக்கு யானையும் பாகர் மட்டும் அறிந்தால் போதாது, என்ன செய்யணும், என்னையும் கொல்ல வேண்டும். ஒரு சங்க பாட்டு ஒண்ணு, அது வேடிக்கையா சொன்னாது அது வினையா சொல்றேன். இப்ப ஒரு பெண் கன்னி பெண்ணா வந்தாலாம் தெருவுல, இவனும் போயிருக்கிறான், பார்த்த உடனே அவன் அந்த கண்ணோட கண் நோக்கி இவளுடைய அந்த கருத்தையே அழித்து விட்டான், யாரு இந்த ஆண்மனுடைய கருத்தை அழிச்சு விட்டாலாம். அழிச்சிட்டு போயிட்டா பாட்டு பார்த்தான் தெருவில் கழித்தொகை இது. நீயும் தவறிலை, நின்னை புறங்கடை போதரை விட்ட நுமரும் தவறிலர். ஏமா இந்த மாதிரி வயசு பெண்கள் எல்லாம் தெருவில் தானா நீங்க பாட்டுக்கு வரீங்க? எத்தனை ஆண்மகன் உங்களை பார்த்து நாங்கெல்லாம் கருத்தழிஞ்சு போகணும்னு தெரியல. நீங்க பாட்டுக்கு வரீங்க, உன்னை சொல்லி குற்றம் இல்லம்மா, உன்னை சொல்லி குற்றம் இல்ல. நின்னை போதரை விட்ட நுமரும் தவறிலர். இந்த மாதிரி ஒரு வயசு வந்ததுன்னு சொன்ன வீடடங்கி வாசடங்கு சொல்லாம உன்னை வெளியில போக சொன்னாங்க பாருங்க, அவங்க கூட தப்பு இல்ல. சீல மாதி தெருவில் சூடும் என்ன செய்யணும்? ரொம்ப வீட்டுல ஆண் ஆடவர்கள் இல்லாமல் இருந்து தான் தான் அந்த வேலைக்கு போகணும், போனாதான் முடியுங்கிறதுக்கு மட்டுமே பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரணும். அந்த கட்டத்தை கூடுமான வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஆடவர்கள் உளவாக்க கூடாது. என்ன சரஸ்வதி பூஜையா? ஆமா. என்னென்ன வேணும் என்று ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே பட்ஜெட் போட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துருமே தவிர நீங்களா பேசாம இருந்தா என்ன பண்றது? நீங்களும் அங்க போயிட்டீங்களா? நான் என்ன பண்றது? வேற யாரும் அங்க ஆளும் இல்லையா? நான் தான் கடைக்கு போக வேண்டியதா போச்சு என்று சொல்லும்படியான அமைப்பும் ஆடவர் செய்யக்கூடாது. அப்படி தவிர்க்க இயலாத நிலையில தெருவில் போகணுமே தவிர இல்லை. அது போல நின்னை புறங்கடை போதர விட்ட நுமரும் தவிரில்லர். ஒன்னு சொல்லியும் குற்றலாமா அப்படின்னாரு. என்ன, இந்த மாதிரி வயது வந்த பெண்கள் தெருவில் போகும்போது என்ன செய்யணும்? அரசன் ஒரு ஆணை வைத்திருக்கணும். என்னன்னா, ஒரு முன்னாள் ரெண்டு பேரை வச்சு, ஐயா ஒரு கன்னிப்பெண் இளையவள் வருகிறாள், அதனால் அவரவர்களும் ஆடவர்கள் வெளியில் வராமல் வீட்டுக்குள் சென்று விடுக என்று தாம் தாம் அடிக்கணும். இப்படி ஒரு கழித்தொகை பார்த்து உன்னையும் சொல்லி குற்றம் இல்ல, உன்னை தெருவில் போய் சொன்ன உங்க சுற்றத்தாரும் குற்றம் இல்ல. என்னன்னாரு, அரசன் ஒரு உத்தரவு போட்டிருக்கணும், கன்னி பெண்கள் தெருவில் வந்தால் ஆடவர்கள் என்ன பண்ணணும், அவங்கவுங்க வீட்டுல உள்ள போய் கதவு சாத்திங்கன்னு சொல்லணும். சிவி சிவு பறையறைந்தல்லது செல்லற்க என்ன இறையே தவறுடையான். எது போலனர் நிறையழிகுள் யானை நீர்க்கு விட்டாங்கு. ஒரு அருமையான குறிப்பு, அதான் இங்க முக்கியம். இந்த மாதிரி ஒரு யானை என்னைக்குமே குளிக்கழிக்கப்படுத்தி போனா கொஞ்சம் யானை வருதுன்னு முன்னாள் சொல்லிட்டு போகணும். ஏன்னா விலங்குல்லவா, ஐயா பின்னால யானை வந்துகிட்டு இருக்கு. அப்ப யானையை அழைச்சிட்டு போறவங்க எப்படி அந்த முன்னால வந்தது மாதிரி அந்த டமாரம் போட்டு போகணும், அது போல கன்னி பெண் வந்தா டமாரம் போட்டு போகணும். அப்படி செய்யாத இறையே தவறுடையான். நேரம் கூப்பிடுற அரசனேன்ட்டான். அது மாதிரி இங்கே இறையே தவறுடைய அங்க கூட உன் செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானையே கல்வன். இந்த வரிக்கெல்லாம் எதையாவது மதிப்பு இருக்க? இந்த மாண்புமிகெல்லாம் படிக்க வேணாமா? பொன் செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் இன்று யானையே கல்வன். அப்போ திருடியவன் மட்டுமல்ல தண்டனைக்குரியவன். என்ன அர்த்தம் என்ன? ஆராயாத அரசனும் குற்றவாளி. எனவே எந்த நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளும் சரி, உண்மையான வழக்கு தீர்க்கையை சரியா தீர்க்கவில்லைன்னா அன்பிட் தகுதி இல்லைன்னு சொன்னா அவருடைய குற்றவாளி உள்ளதெல்லாம். யானையே கல்வன் கெடுகையன் ஆயுள். இந்த இலக்கியத்தினுடைய செய்த வேலையை நீ உண்மையா சொல்லுங்க. ஒரு காலத்துல இருந்து மாப்பி சொல்லி இருந்தார் மனுஷன், அது இப்ப வந்து அங்கேயும் சொல்றது இல்லை, சொல்லி தொலைச்சாலும் அடியே சொல்றது இல்லை. இளங்கோடிகளுக்கு இருக்கிற மாண்பு சொல்லுகிறா மக்குப்பேல கூடா பொன் செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன். இதுக்கு என்ன விளங்கலையா? எல்லாரும் விளங்குது. யானையே கல்வன் அன்பதை காக்கும் இந்த விது என்னது? என் முதல் கெடுத்தது கெடுகையின் ஆயுள் என்று மண்பதை வீழ்ந்தனி. உடனே அம்மா தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடினல் போல் பெருங்கோ பெண்டும் ஒருங்குடன் வாய்ந்தனர். இந்த இலக்கியம் செய்யாத வேலையை நீ கிழிச்சு விட்டீங்களா? மற்ற கிட்ட இந்த இலக்கியம் எல்லாம் செய்யாத வேலையை நீங்க செஞ்சிட்டீங்களா? ஆனா இந்த இலக்கியம் என்ன செய்யல? தெருவுக்கெல்லாம் போல ஒரு மாப்பி சொல்லிட்டு இருந்தான் மனுஷன், ஒரு ஏ செட்டியார் ஒரு சிலம்பொலி செல்லப்பன், இந்த ரெண்டு மூணு பேர் தான் பேசினாங்க. இப்ப இருக்கல ஒரு சிலம்பொலி செல்லப்பன், நாங்களாம் வெறும் அறையில இருந்து சொல்லிட்டா என்ன கூப்பிட்டு பேசினா பேசுவோம் சிலம்பதிகாரத்து. எங்க நாங்களா போவோம்? திருக்குறளாரும் போனார், இவரும் போனார். திருக்குறள் ஏதோ கிராமத்துக்கு போச்சு, அவரும் போனார். சிலப்பதிகாரம் போச்சு, அது இவரும் போனார். நான் அவர் அடிக்கடி நிக்கிறது மாப்போசியே தெரிந்தவர் ரொம்ப நல்லா இதெல்லாம் இருப்பாரு. இல்ல அங்கனராடியார் தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்கு இது தன்னால் போதாது என்னையும் கொல்ல வேண்டும். இதெல்லாம் ஒரே சொல்லணும் வேண்டாமே, என்னையும் கொல்ல வேண்டும். சிவஜிவ ஒரே வேணாம். மங்கள வாழுவாள் கொள்கை வழக்கு மன்று இது ஆம் என்று அப்படி அடியேனையும் கொல்ல வேண்டும். ஆனா அவ்விடத்தில் உங்க திருக்கரத்தில் இருக்கிற வாளினால் செய்யப்படாது. ஏன்? அது புனித வாள், மங்களமான வாள். நான் ரொம்ப புண்ணியம் இல்லாதவன், குறைவுடையவன், அந்த வாளை கொண்டு செய்யலாமா? வேண்டாம். இது ஆம் என்று தங்கையில் இருக்கிற வாழை அவட்ட கொடுத்தாலும். இது சில திரைப்படங்கள்லயாவது கொஞ்ச நாளத்துல அட்டை கட்டி கொடுத்து விடுந்தான். இப்ப அந்த மாதிரி படமும் இல்லை. எனக்கு இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டேன். இது இவர் கொடுத்தது வேற. தான் எதிரிக்கு கத்தி இல்லாத போது தான் சண்டை போட மாட்டான். தான் ஒரு வாள் கொடுத்துட்டு இணையா இருந்தது சண்டை போடணும்னு ஒரு அறம் இருந்தது. அதனால மங்கள மடு வாழ் கொள்கை வழக்கும் அன்று இது ஆம் என்று. அதனால அவ்விடத்தில் தங்கள் கையில் இருக்கிற அந்த வாளினால் கொல்லக்கூடாது, இதுதான் தகுதி என்று சொல்லி தன்னுடைய வாளை கொடுத்தாராம். அவர் என்ன பண்ணுவார்? எலிமலிந்த வேல் நம்பி எரிபத்தர் என்ன செய்வார்? வெந்தாளர் சுடர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கி கெட்டேன். அடாரா, இவ்வளவு அற்புதமான அடியவர் அரசராயிருந்து அரண்மனையில் இருந்து இப்படி செய்யறார். அந்த யானையும் இப்படி பாகரம் இப்படி இருக்கிறாங்க. சரி திருவருள், ஆனாலும் அந்த மில்புகழான் அன்பிற்கு அளவின்மை கண்டேன். இப்படி ஒரு இறை பக்தியும் அடியவர் மீது இருக்கிற பக்தியும் உண்மை உணர்ச்சியும் இப்படி இருக்கிற ஒரு அரசனை பார்க்கவே இல்லையே. அதனால் என்ன செய்ய, தந்த வாழ் வாங்க மாட்டார். இங்கதான் ரொம்ப ஒலி ஒலியில காட்டினான்னா இந்த இடத்துல அவன் வேலையே வேலை செய்யணும். காட்டினான்னா காட்ட போறதில்லை அல்லவா? இப்படி சொல்லிக்கொண்டே அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார்? வாளை எப்படி கொடுத்து நிக்கிறார் யார் அரசர். இவர் என்ன பண்ற? தங்க இரியும் அந்த வேல் நம்பி இருக்கு கையில இருக்குது. ஆனா இது என்ன பண்றார்? தந்த வாள் வாங்க மாட்டார். இந்த இடத்துலதான் அந்த உணர்ச்சி அலைகளை ரொம்ப கொற்றார். அது வாங்காம இருக்கலாம்னு தான் நினைச்சார், உடனே வாங்கிட்டார். தன்னைத்தான் கொல்லும் என்று அந்த மனசு அப்படி காட்டணும். எப்படின்னா அவர் வாள் நீட்டும் போது இவர் கையில திடீர்னு வாங்கவும் இல்லை, வாங்காம இருக்கவும் இல்லை. அந்த வாங்கவும் இல்லை என்ற பொழுது இருக்கிற முக உணர்ச்சி, வாங்கிய போது இருந்த முக உணர்ச்சியை காட்டுறதுக்கு யோகியதை இருந்தா ஒலியும் ஒலியில காட்டலாம். அந்த உணர்ச்சி இல்லைன்னா நடக்காது. இங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப வேலை செய்யணும், ரொம்ப வேலை செய்யணும். தந்த வாள் வாங்க மாட்டார், இதெல்லாம் இலக்கியம் நேரடியா பாக்கிறமே. தன்னைத்தான் கொல்லும் என்று ஒரு கணம் வாங்காம இருந்தார், இன்னொரு கணம் வாங்கி விட்டார். ஒரு கால் அந்த வாழை எடுத்து தன்னைத்தானே திறந்து விட்டார் என்று என்ன பண்ணார்? சிந்தையால் உணர் உற்று அஞ்சி வாங்கினார். எதுக்கு சுவாமின்னர்? தீங்கு தீர்ப்பார். அவருக்கு வர வேண்டிய தீங்கு ஒரு கால் தன்னைத்தான் கொண்டு விடுமோ என்று கருதிய மனசினால அதை வாங்கினார். இப்ப இவருடைய முகம், அவருடைய முகம், இப்ப அவருடைய முகம் எப்படி இருக்கும்? ஆஹா, நம்முடைய வாளையும் எடுத்துக்கொண்டார், நம்ம நிச்சயமா வெட்டி விடுவார், நம்முடைய பிழை முழுமையாக நீங்கும் என்பது யாருக்கு மகிழ்ச்சி? சோழருக்கு. இப்ப சோழர் முகத்தை பார்த்தீங்கன்னா அருமை அப்பொழுது அளந்த செந்தாமரையனை வென்றதம்மா அப்படி காட்டணும். யார் முகத்தை? அந்த போர்ச்சோர் முகத்தை. ஆனா இவர் முகத்தை ரொம்ப கவலையோடு கூடிய முகமா காட்டணும். எரிபத்தர் முகத்தை, எரிபத்தர் முகத்தை. அதனால என்ன செய்தார்? வாங்கிய தொண்டர் முன்பு மன்னனார் தொழுது நின்றே து தன்னை ஈங்கென்னை வாளினால் கொன்று என் பிழை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்ய பெற்றனன் இவர்பால். நன்றி சொல்றாரு யாரு? அந்த மலர்ந்த முகத்தோர் போலீச்சோர். பெருமானே, என் வாழ்நாள்ல இது மாதிரி ஒரு நான் உதவி செய்தவர்கள் இல்லை. நல்லவேளை என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு என்னை கொள்வதற்காக இந்த வாளையும் வாங்கி கொண்டீர்கள். உங்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கம், திருவடிகளுக்கு என்னுடைய நன்றி. எழுமை எழுவரப்பும் உள்ளுவேன், நன்றி மறக்க மாட்டேன் அல்லவா? பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கிய நன்மை கடலில் பெரிது, செய்யாமல் செய்த உதவி வையவும் வானம் ஆற்றல் அரிது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது. ஆடாராடாராடா கொற்ற நன்றி உணர்ச்சி யாரு? அந்த போர்ச்சோடு. அப்ப மலர்ந்த முகத்தோடு இவ்வளவு அந்த நன்றி உணர்வும் வந்தது. வந்தவண்ணே வாங்கிய தொண்டர் முன்பு மன்னனார் தொழுது நின்றே ஈங்கனை வாளினால் கொன்று என் பிழை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்ய பெற்றனன் இவர்பால் என்று இப்படி சொல்லி மலர்ந்த முகத்தோடு நன்றி சொல்றாராம். அப்ப சொன்னா அவர் இப்ப யார் தெரியுமா? எரிபத்தர் முகத்தை காட்டணும். அவர் முகத்துல என்ன இருக்கு? வன்பெரும் களிறு பாகர் மடியவும். யானை மாய்ந்தது, அஞ்சு பாகர் மாய்ந்தார்கள். இவையெல்லாம் மாய்ந்த பிறகு கூட உடைவாளை தந்து என் பெரும் பிழையினாலே என்னையும் கொல்லும் என்னும் அன்பனார் தமக்கு தீங்கு நினைத்தனன். அடாராடாடா, இவ்வளவு பெரிய அன்பராயிருக்கிறவர் இப்படிப்பட்ட ஒரு அன்பருடைய யானையும் இப்படிப்பட்ட ஒரு அன்புடைய பணியாளரையும் கொண்டு விட்டனே என்று இப்ப நான் தான் தப்பு பண்ணணும் என்று கருதி இவர் கருதுகிறாராம்.